ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் ஒரு கோட்டன் ஒடும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே.
வினை பற்றி விரிவான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு வருகிற பேறு இழவு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு இவையெல்லாம் வினைக்கு ஏற்பத்தான் முன்கூட்டியே இவையெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வினை தானாக வந்து பயன் தருவது இல்லை. இறைவன்தான் அவரவர் செய்த வினைகளை அழிந்துவிடாமல் நுண்ணிய நிலையிலே நிறுத்தி வைத்து உரிய காலத்திலே அவற்றின் பயனாகிய இன்ப துன்பங்களை அவ்வளவு உயிர்களுக்கு ஊட்டுகிறான். இந்த இன்ப துன்பங்கள் தான் மருந்து. எதற்கு மருந்து இன்ப துன்பங்கள்? மலம், ஆணவ மலம் என்ற நோய்க்கு மருந்து, மல நோய்க்கு மருந்து. எனவே இறைவனை மருத்துவராகவும் அரசனாகவும் உவமித்து விளக்கினார். இனி எத்தனாவது பாட்டு? 126. இப்போ இனி என்ன சொல்லுகிறார்? இறைவன் இன்ப துன்பங்களை எந்த முறையிலே ஊட்டுகிறான் என்பதை இனிமேல் சொல்லப் போகிறார். இன்ப துன்பங்களை எவ்வாறு ஊட்டுகிறார்? இப்பிறப்பிலேயே தருகிறாரா அல்லது வேறு பிறப்பிலா, இந்த உடம்பிலா அல்லது வேறு உடம்பிலா? பூதனா சரீரம் போனால் என்ற பாட்டு. இந்த பாட்டுல உயிர்கள் இந்த தூள சரீரத்தை விட்ட பின்னர், இந்த தூள சரீரம் அழிந்த பிறகு சூக்ம சரீரத்தோடு சொர்க்கலோகமோ அல்லது நரகலோகமோ சென்று இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறது இறைவன் ஆணையினாலே. அருணந்தி சிவான் அந்த பல இடங்களிலே இறைவனுடைய ஆணையினால் என்பதை மறக்காமல் நினைவுபடுத்திக் கொண்டே போகிறார். ஆக இறைவனுடைய ஆணையினாலே உயிர்கள் பல்வேறு இடங்கள் சொர்க்கம் நரகம் மீண்டும் பூமிக்கு வந்து பிறத்தல் என்று இவ்வாறு பிறப்புகள் மாறி மாறி வருகின்ற முறையை சொல்லுகிறார். அந்த சூக்கும சரீரத்தோடு செல்லுகிற உயிர் சொர்க்கத்திற்கு போகும்போது அங்கே வேறு உடம்பு எடுக்கும். அதே போல நரகத்திற்கு போகும்போது வேறு உடல், அது அந்த சூக்கும சரீரத்திலிருந்து உண்டாவது. இந்த பூமியில இருக்கிற உடலுக்கு என்ன பேரு? இது பரு உடம்பு, இது மண்ணிலே அழியக்கூடிய மண் உடம்பு. நம்முடைய உடம்பு மண் உடம்பு, பூதங்களால் ஆனது. இந்த உடம்போடு சொர்க்கத்திற்கு போக முடியாது. அங்கே அது சொர்க்கலோகம் என்பது இன்பத்தையே நுகரக்கூடிய இடம், அங்கே துன்பம் கிடையாது, இன்பம் மட்டும்தான் சொர்க்கலோகத்துல. எனவே அந்த இன்பத்தை மட்டுமே நுகரக்கூடியதாக அந்த உடம்பு அமையும். அந்த உடம்புக்கு என்ன பெயரு? பூத சார சரீரம். நம்முடைய உடம்பு பூத சரீரம். இந்த நில உலகத்திலே நாம் பெற்ற உடம்பு பூத சரீரம். அந்த துறக்கம் துறக்கம் எனப்படுகிற சொர்க்கலோகத்திற்கு உரிய உடம்பு பூத சார சரீரம். இது அந்த முக்குணங்கள் இருக்கின்றன அல்லவா, அதுல சத்துவ குணத்தால் மட்டும் அமைந்தது, சத்துவ குணம் மட்டுமே அமைந்தது. இதை ஒளி உடம்பு என்பார்கள். ஒளி உடம்பு, பொன் உடம்பு, பொன்னுலகம் அல்லவாது சொர்க்கலோகம், எனவே பொன் உடம்பு என்றும் சொல்லுவார்கள். நம்முடைய உடம்பு மண் உடம்பு, அது பொன்னுடம்பு. அது மெல்லுடம்பு, மென்மையான சரீரம், மெல்லுடம்பு மென்மையான சரீரம், இன்பத்தை மட்டுமே நுகர்வதற்கு ஏற்ற உடம்பு. அங்கே அந்த வினை நல்வினை பயனை நுகரலாமே தவிர புதிதாக அங்கே வினை ஈட்ட முடியாது. சொர்க்கலோகத்துல அந்த வினை பயனை நுகர முடியுமே தவிர புதிய வினைகளை செய்ய முடியாது. இன்ப நுகர்ச்சிக்கு மட்டும் உரிய இடம். பிறகு அந்த குறித்த காலம் வரை அங்கே நுகர்ந்து முடித்த பிறகு மீண்டும் அங்கிருந்து எஞ்சி உள்ள வினைகளை அனுபவிப்பதற்கு நில உலகத்திற்கு வர வேண்டும். திரும்பி வரும் பொழுது அந்த பொன்னுடல் அங்கேயே போய்விடும். அந்த சூக்கும சரீரத்தோடு இறங்கி வரும். வந்து மேகமண்டலத்தில், மேகம் அந்த மேகமண்டலத்திலே நின்று பொருந்தி மழை பெய்கிற போது அந்த மழை நீரோடு கலந்து அந்த சூக்கும சரீரத்தோடு பூமியிலே விழுந்து அந்த பூமியிலே உணவாக பயன்படுகிற தாவரங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த தாவரங்களிலே புகுந்து உடம்பை விட்டு யோனி பற்றி வேறொரு பிறப்பை எடுத்து இந்த உலகத்திலேயே உதிப்பினும் உதிக்கும், பிறந்தாலும் பிறக்கலாம். இந்த உலகத்திலேயே ஓர் உடம்பை விட்டு இன்னொரு உடம்பிலேயே பிறக்கலாம், அல்லது ஒன்றில் படர்வுறாது. இப்படி இந்த உலகத்திலும் பிறக்காமல், சொர்க்கத்திற்கும் செல்லாமல், நரகத்திற்கும் செல்லாமல், இந்த மூன்றிலே ஒன்றில் படர்வுறாது, செல்லாது, ஒன்றில் படர்வுறாது. படர்தல்னா செல்லுதல். ஒன்றில் படர்வுறாது. உறும் பாவத்தால், மிகுந்த பாவம் செய்திருப்பதனாலே அந்த உயிர் உறும் பாவத்தால் பாடானம்போல் கிடந்து, பாடானம்னா கல், கல் போல ஓரிடத்திலே உணர்ச்சியற்று கிடந்து கடனதாம் காலம் சென்றால், அந்த குறிப்பிட்ட காலம் கழிந்த பிறகு சென்றால் கடுநரகினில் வீழ்ந்து, அங்கிருந்து கடுநரகினில் வீழ்ந்து அங்கு இடரூறும், அங்கு துன்பத்தை அனுபவிக்கும். இப்படியாக உயிர்கள் உருவம் உடம்புகளை கண்மத்து அளவினில் எடுக்கும். தத்தம் கண்மத்துக்கு ஏற்ற அளவிலே இந்த வெவ்வேறு உடம்புகளை எடுக்கின்றன. எனவே எத்தனை உடம்புகள் இங்கே சொல்லப்பட்டன? எத்தனை உடம்புகள் உயிருக்கு? நாலா? ஐந்தா? மூன்று உடம்பு தானா? நில உலகக்குரிய உடம்பு, சொர்க்கத்துக்குரிய உடம்பு, நரகிற்கு உரிய மூணு உடம்பு. அது மற்ற உடம்பு இல்லையே. மூவகை உடம்புகளிலே ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு செல்லுதல் எந்த முறையிலே என்ற அந்த வரையறையெல்லாம் இல்லை. அது இறைவனுடைய ஆணையினாலே எப்படியும் நிகழலாம். இங்கிருந்து கட்டாயம் அங்கேதான் போகும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியும் நிகழலாம். சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போகலாம், அல்லது நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போகலாம், இப்படியும் போகலாம். அதற்கு இப்படி ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே செல்வதற்கு மூன்று உவமைகளை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். உவமை பன்னகம் பாம்பு. பாம்பு பழைய தோலை உரித்து புதிய தோலை மேற்கொள்ளுகிறது. அது ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போவதற்கு பன்னகம் பாம்பு. பாம்பு தோலை உரித்து வேறு புதிய தோலை பெறுதல். அதுபோல இந்த ஆன்மா பழைய உடம்பை விட்டு புதிய ஒரு உடம்பை எடுக்கிறது. இரண்டாவது உவமை அண்டஜம். அண்டஜம், அண்டம்னா முட்டை, அண்டம் என்றால் முட்டை, ஜம் என்றால் பிறப்பது. முட்டையிலேயே பிறக்கின்ற பறவை, பறவைகள். எனவே பாம்பு இரண்டாவது பறவை. இந்த பறவை அந்த முட்டையானது, முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த பறவை குஞ்சு அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து வேறு இடத்துக்கு போய்விடுகிறது. எனவே அது இந்த உடம்பு, இந்த உயிரானது ஒரு உடம்பை விட்டு வேறு உடம்புக்கு செல்வதற்கு இன்னொரு உவமை. இந்த அண்டம் என்றால் இந்த இந்த திருக்குறளிலே இந்த கருத்து வருகிறது. திருக்குறளிலே நமக்கும் இந்த உடம்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி, நட்பு எப்படிப்பட்டதான், உயிர்களாகிய நமக்கும் இந்த உடம்புக்கும் உரிய நட்பு எப்படிப்பட்ட நட்பு, நிலையான நட்பா? அந்த குடம்பையிலே இருக்கின்ற, முட்டையிலே இருக்கிற அந்த பறவையானது பறந்து செல்வதைப் போல அது மீண்டும் அந்த முட்டைக்குள்ளே வருமா? அவ்வளவுதான் தொடர்பு. குடம்பை, குடம்பைனா இது முட்டை, குடம்பை தனித்து ஒளிய, குடம்பை அந்த முட்டையானது தனித்து கிடக்க, ஆமா, குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, உள்ளே இருந்த பறவை பறந்து வெளியேறி சென்றதை போல புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்போடு உயிரிடை நட்பு என்று சொல்லுகிறாரே. அந்த குடம்பு என்பதற்கு என்ன பொருள் சொன்ன? முட்டை. இன்னொரு பொருளும் இருக்கிறது, கூடு. கூடு சில உரையாசிரியர்கள் கூடு என்றும் எழுதியிருக்கிறார்கள். கூட்டிலே தங்கியிருக்கிற பறவையானது அந்த கூட்டை விட்டு செல்வதை போல, பரிமேலழகர் அதை மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? அந்த கூட்டை விட்டு போன பறவை மீண்டும் கூட்டிற்கு வர வாய்ப்பு இருக்கிறது, வரக்கூடும். ஆனால் இங்கே அப்படி வர முடியாதே. எனவே குடம்பை என்பதற்கு கூடு என்று பொருள் சொல்வது பொருந்தாது, முட்டை என்ற பொருள்தான் பொருந்தும் என்று எழுதியிருக்கிறார். எனவே அண்டஜம், முட்டை. அடுத்து மூன்றாவது உவமை, கூடு விட்டு கூடு பாய்கின்ற சித்தர்கள், யோகிகள், சித்தர்கள், திருமூலர் போன்றவர்கள் ஓர் உடம்பை, தன்னுடைய உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே புகுவது போல. எனவே பாட்டை பாருங்கள். பன்னகம் அண்டஜங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர், இந்த மூன்று பேரும் அந்த மூன்று இடங்களை சொல்லுகிறார். துண்ணு தோல், அது எதற்கு பொருந்தும்? பாம்பு நிரல் நிறையாக அமைத்திருக்கிறார். அங்கே மேலே மூன்று, அதற்கு ஏற்ற வரிசையிலே கீழே துண்ணு தோல், இரண்டாவது முட்டை, மூன்றாவது யாக்கை. இந்த மூன்றையும் துறந்து செல்வதுவே போல, பாம்பு அந்த தோலை நீக்கி செல்வது போல, பறவை முட்டையை நீங்கி செல்வது போல, அந்த சித்தர்கள் தம்முடைய உடம்பை விட்டு வேறு உடம்பிலே புகுவது போல, அதுபோலத்தான் உண்ணிய உயிர்கள் இந்த உலகத்திலே, உயிர்கள் தூள உடல் விட்டு பரு உடம்பை விட்டு நீங்கி வானினோடு வெளியே, வெளியே சென்று, வானத்திலே என்று கொள்ள வேண்டாம், வானினோடு என்றால் வெளியே சென்று மண்ணிடும், தனக்கு உரிய வேறொரு உடம்பை பொருந்தும். அதற்கு இன்னொரு உவமை, இன்னொரு உவமை, நனவு மாறி கனவினை மறுவுமாவோ. நமக்கு, நாம் தான் நனவு மாறி கனவினை மறுவுமாவோ. நாம் இப்போது நனவு நிலையிலே, விழிப்பு நிலையிலே இருக்கிறோம். நனவுனா விழிப்பு. விழிப்பு நிலையிலிருந்து எங்கே செல்லுகிறோம்? கனவிலே, கனவு உலகத்துக்கு செல்லுகிறோம். அந்த உடம்பு என்ன? இந்த தூள சரீரத்தை விட்டு கனவிலே, இந்த தூள சரீரம் அப்படியே மரக்கட்டை போல கிடக்கிறது. இந்த உடம்பை விட்டு உள்ளே சூக்ம சரீரத்திலே புகுந்து, சூக்ம சரீரம்தான் கனவு உடம்பு, கனவிலே எடுக்கிற உடம்பு. எனவே சூக்ம சரீரத்திலே புகுந்து அங்கே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. கனவுல இன்ப துன்பம், என்ன கனவு அனுபவம் எல்லாம் இருக்குல்ல நமக்கு, சிலர் வாய்விட்டு ஆமா உளறுவார்கள் இல்லையா. கனவு அந்த கனவு காணுகிற போது இந்த நனவை பற்றி நினைவு ஏதாவது இருக்கா? நனவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நனவை பற்றிய ஒரு சிறு நினைவாவது அங்கே கனவில் இருக்கிறதா? இல்ல. அது போலத்தான் இந்த உடம்பை விட்டு சொர்க்க உடம்பிற்கோ அல்லது நரக லோகத்துக்குரிய உடம்புக்கோ சென்று அனுபவிக்கிற போது இந்த நினைவு ஒன்றும் இருக்காது. இந்த உலக நினைவு ஒன்றும் அங்கே இருக்காது. அதே போல அங்கே அனுபவிக்கிற அனுபவங்களும் இங்கே இந்த உலகுக்கு வந்த பிறகு இருக்காது. எனவே நனவு மாறி கனவினை மறுவுமாவோ என்று இப்படி உயிர்கள் இறைவனுடைய ஆணையினாரே வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு உடம்புகளோடு சென்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற முறையை சொல்லி அடுத்த பாட்டுல அந்த வினை என்பதற்கு கண்மம் என்பதற்கு ஒரு விளக்கம் டெபினிஷன் கொடுக்கிறார். ஒரே பாட்டுல தொகுத்து தருகிறார் வினை என்றால். இதுவரை வினையை பற்றி விளக்கிவிட்டு இப்போ இலக்கண முறையிலே தொகுத்து தருகிறார். வினை என்பது கண்மம் என்பது என்ன? தன்மமோடு அதன்மமாகி வினை இரண்டு வகைப்படும். தன்மம் அதன்மம், அதாவது அறம் மரம், பாவம் புண்ணியம் என்று இரு வகைப்படும். பாவ புண்ணியம், தர்மம் அதர்மம். தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து, இப்படி இரண்டு வகைப்படுவதற்கு ஏற்ப இரண்டு விதமான பயன்களை தருகின்றது. ஆக அறத்தினாலே அல்லது புண்ணியத்தினாலே இன்பத்தை, அந்த புண்ணியம் இன்பத்தை தருகிறது, பாவம் துன்பத்தை தருகிறது. எனவே தான் இரு பயனும் தந்து இன்ப துன்பங்களை பயந்து, பிறகு நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண, நம்முடைய இந்த அளவை முறையிலே இந்த கண்மம் என்ற ஒன்று உண்டு என்பதை உய்த்து உணரலாம். அளவை முறையில அளவைன்னா அனுமானத்தினால், அனுமானத்தினாலே இந்த கண்மம் என்ற ஒன்று உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். அனுமானம் என்பது என்ன? காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்து அறிதல். காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்து அறிதல். அதற்கு என்ன உதாரணம்? ஆமா, அந்த நெருப்பு புகை. நெருப்பு காரணம், அதிலிருந்து உண்டாகிற காரியம் புகை. புகையை கொண்டு காரணமாகிய நெருப்பை அறிதல். இப்படி காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்தறிதல். அதேபோல அதற்கு மாறாக காரணத்தை கொண்டு காரியத்தை உய்த்தறிதல். காரணத்தை வைத்து காரியத்தை உய்த்து அறிதல். அதற்கு என்ன உதாரணம்? காரணத்தை பார்த்து இதற்கு காரியம் உண்டு என்று உய்த்து அறிவது. ஆக இட்லி மாவை பார்த்து, சட்டியில ஆக இட்லி தயாராக போகிறது என்று உய்த்து அறிதல். மழை மேகம் திரண்டு வருவதை பார்த்து அது காரணம், மேகம் காரணம். அந்த மழை மேகத்தை இடித்து முழங்கி கொண்டு வருவதை பார்த்து காரியமாகிய மழை பெய்யும் என்று உய்த்து அறிந்து நிற்பது அது. இப்போ இதுதான் அளவை, அனுமான அளவை. இந்த முறையிலே நாம் இந்த வினை என்பதும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம். அதை எப்படி சொல்லுகிறார்? நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண, ஆராய்ந்து காணும்படியாக. நாடிக்காண, ஆராய்ந்து காணும்படியாக. இப்ப நன்மை தீமை இவை காரணங்கள். நன்மை தீமைனா நற்செயல் தீய செயல். ஒருவர் செய்கிற நல்ல செயல் தீய செயல் இவை காரணங்கள். இவற்றை கொண்டு எதை அறியலாம்? காரியமாகிய வினையை. ஆக நற்செயல்கள் நல்வினையாக ஆகும், தீச்செயல்கள் தீய வினையாக மாறும் என்பதை உய்த்து அறியலாம். நன்மை தீமையினும், அதே போல இன்பம் துன்பம், இன்ப துன்பங்கள் காரணமா காரியமா? காரியங்கள். இன்ப துன்பம் என்ற காரியங்கள் வருகிற போது இவற்றை கொண்டு இதற்கு காரணமாக இன்பம் வரும்போது நாம் முன்னாலே நல்வினை செய்திருக்கிறோம் என்று உய்தறியலாம். துன்பம் அடுத்தடுத்து வரும்போது நாம் ஏதோ தீவினை செய்திருக்கிறோம் என்று உய்த்து அறியலாம். இப்படியாக அனுமான முறையில, காரண காரிய முறையிலே வைத்து இந்த கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்கான முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி அது தெரியும் நமக்கு. ஆன்மாவுக்கு உரிய மும்மலங்களிலே ஒரு தலையாக, மூன்று தலைகளிலே ஒரு தலை வினை. மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி, ஆக அந்த வினையானது, இந்த வினை என்ன வினை? காரிய வினை. நாம் செய்கின்ற வினையெல்லாம் காரிய வினைகள். காரிய வினைகள் என்றால் புலப்படுகிற வினைகள். நாம் செய்கிற நல்வினை நமக்கு தெரியும், நாம் நல்லது செய்கிறோம் என்று நமக்கு தெரியும். தீவினை செய்யும் போது தெரிந்துதான் செய்கிறோம், நாம் தீமை செய்கிறோம் தெரியாமலா செய்கிறோம்? எனவே காரிய வினைகள் தெரியும் நமக்கு, புலப்படுகிற வினைகள் காரிய வினைகள். காரியம் என்றால் காரணம் ஒன்று, மூல காரணம் இருக்க வேண்டுமே, அதுதான் காரண வினை, அதுதான் மூல கண்மம் எனப்படுகிறது. காரண கண்மம் அல்லது மூல கண்மம். எனவே அதை பற்றி அன்றைக்கு சொன்னேன் அல்லவா, மூல கண்மம். என்ன சொன்னேன்? மூல கண்மம். கண்மமும் மூலம் காட்டி, தனக்கு மூலமாக மூல கண்மம் உண்டு என்பதை காட்டி காமிய மலமாய் நிற்கும். காமிய மலமாய் நிற்கும்னா அதான் காரிய காரிய மலமாய் நிற்கும். இரு வினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம். இப்ப இந்த இரு வினைகள் ஆதி. ஆதின்னு என்ன பொருள்? தொடக்கம் உடையவை. இரு வினைகள் தொடக்கம் உடையவை. எப்போது தொடங்குகின்றன வினைகள்? நாம் செய்ய தொடங்குகிற போது, நாம் செய்கின்ற போது தொடங்குகிறது. ஆதி இயற்றலால், இயற்றுவதனாலே தொடங்குகிறது ஆதி. இயற்றலால் ஆதி, அது எப்போது முடியும்? வினை எப்போது நீங்கும்? அனுபவித்த பிறகு நீங்கிவிடும், அனுபவித்து நீக்கப்படும். எல்லா வினைகளும் நம்மால் செய்யப்பட்டு அழியாமல் நின்று அனுபவித்த பிறகுதான் நம்மை விட்டு நீங்கும், அதுவரை நீங்காது. எனவே வினைகளை அனுபவித்தால் அன்றி வினை நீக்க உண்டாகாது. எனவே நுகர்வால் அந்தம், நுகரும்போது அவை முடிவடைகிறது. ஆதி இயற்றுதலால் நுகர்தலால் அந்தம் முடிவெய்துகிறது. எனவே வினைகளை நுகர்ந்து கழிக்க வேண்டும், வினைகளை நுகர்ந்து கழிக்க வேண்டும். எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்தாயிற்று, நாம் செய்துள்ள வினைகள் எவ்வளவு கணக்கிட முடியுமா? மலைமலையாக ஏறிக்கொண்டே போகின்றன, அத்தனையே அனுபவிக்க முடியுமா? அவையெல்லாம் எப்போது எப்படி நீங்கும் என்று பின்னாலதான் பார்க்க வேண்டும். இப்போது அவசரப்படாதீர்கள், அதற்கெல்லாம் வழி இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வரு மலம் சார்ந்து. வரு மலம் சார்ந்து, இங்கே மலம் என்பது ஆணவ மலம். ஆணவ மலம் சார்ந்துதான் வரும் வினை. ஆணவ மலத்தால் வருவதுதான் வினை. வரு மலம் சார்ந்து, ஆக வினைக்கு எப்போது ஒரு செயல் வினையாகிறது? ஒரு செயல் எப்போது வினை என்று சொல்லப்படுகிறது? நான் என்ற, அது நாம் செய்யும் வினைகள் என்று முன்னாடி சொன்னார் அல்லவா, நான் என்ற முனைப்போடு செய்கிற போதுதான் அது வினையாகிறது. அந்த நான் என்ற முனைப்பை தருவது எது? ஆணவம். ஆணவம். எனவே ஆணவமலம் இருப்பதனாலேதான் வினை உண்டாகிறது. ஆணவமலம் நீங்கினால் வினையும் நீங்கிவிடும். வினைக்கு இடம் கிடையாது. ஆணவம் நீங்கினால் வினையும் நீங்கும். சொல்லாமலே வரு மலம் சார்ந்து. எனவே ஆணவமலத்தை சார்ந்து வரும் வினை, வினைத்தலை, வினையாகிய தலை ஆணவமலத்தை சார்ந்து வரும் மாயா உருவுகள் மருவி. மாயையிலிருந்து உண்டாகின்ற பல்வேறு உடம்புகளை தோற்றுவிக்கும் வினை தோற்றுவிக்கிறது. மாயையிலிருந்து உண்டாகின்ற பல உடம்புகளை தோன்றுவதற்கு வினைதான் காரணம். ஆக வினையால் தான் உடம்புகள் வருகின்றன. வினையை நுகர்வதற்காக, வினையை ஈட்டுவதற்காக மாயா உருவுகள் மருவி பொருந்தி மருவினா. அடுத்து என்ன செய்கிறதாம்? ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி, நம்மை பிணிக்கிறது. அந்த வினையானது நம்மை அந்த உடம்போடு பிடித்து வைக்கிறது. அதனால்தான் சேக்கலார் சுவாமிகள் இந்த நாவுக்கிருதர் புராணத்தில் அவரை கடலிலே போட்டார்களே, அவர் தெப்பமாக கொண்டு கரையேறினார் அல்லவா, அதை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் சேக்கலார்? இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வரு பவ கடலில் வீழ் மாக்கள் உயிந்திட. நயமாக சொல்லுகிறார் அந்த இடத்துல. இறைவனுடைய திரு ஐந்தெழுத்து உயிர்களாகி நம்மை காப்பாற்றும். நாமெல்லாம் இப்ப பிறவி கடலிலே விழுந்து கிடக்கிறோம். நாவுக்கரசர் ஒரு கடலிலே கிடந்தார், நாமோ பிறவி கடலிலே கிடக்கிறோம். உயிர்கள் நம்மோடு சேர்த்து கட்டப்பட்ட கல் என்னது? மும்மலமாகிய கல், மும்மலக்கல், பிறவியாகிய கடல். அப்பனால் அந்த கல்லோடு நம்மை கட்டி இருப்பது எது? கயிறு. இருவினை. இருவினை தான் கயிறு. இருவினை பாசம்னா கயிறு. பாசம் என்ற சொல்லுக்கு கயிறு என்ற பொருள். இருவினை பாசம். இருவினைகளாகிய கயிறுகளால் கட்டப்பட்டு மும்மல கடலிலே, மும்மல கல்லிலே உயிர்கள் கட்டப்பட்டு பிறவி கடலிலே விழுந்து கிடக்கின்றன. எப்படி கரையேற முடியும்? திரு ஐந்தெழுத்து தான் கரையேற்றும் என்று சொல்லுகிறார். அப்படி ஆன்மாக்களையே பிறவி கடலிலிருந்து எடுக்கின்ற அந்த திரு ஐந்தெழுத்து நாவுக்கிருதர் பெருமானை இந்த சாதாரண கடலிலிருந்து எடுக்காதா என்று கேட்கிறார். உயிர்களை பிறவியாகிய கடலிலிருந்தே காப்பாற்றக்கூடிய அந்த திரு ஐந்தெழுத்து மந்திரம் நாவுக்கரசர் பெருமான இந்த வெறுங்கடலில் இருந்து காத்ததிலே என்ன வியப்பு என்று அங்கே சேக்கலார் சொல்லுகிறார். எனவே எதற்கு சொன்ன? ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டிங்கிறார்ல. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. எனவே வினைதான் கயிறு. ஆர்த்து தரும் தரும் செயல் முறைமையாலே தான் பலபேதம் காட்டி. தரு செயல் முறைமையாலே பயனை கொடுக்கின்ற செயல்னா இந்த இடத்துல பயன். பயனை கொடுக்கின்ற முறையினாலே அந்த வினையானது நமக்கு பயனை தருகின்ற முறையினாலே தான் பல பேதம் காட்டி அந்த வினையானது பல வகைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பல பேதம் காட்டி என்ன? சிலருக்கு செல்வத்தை கொடுத்தால் செல்வத்தை தருகின்ற வினை, செல்வத்தை தருகின்ற நல்வினை. வறுமையை கொடுத்தால் வறுமையை தருகின்ற தீவினை என்று இப்படி அந்த பயனை வைத்து வினையானது பலவாறாக சொல்லப்படுகிறது. தான் பல பேதம் காட்டி அறுவதாய். அறுவதாயின புலப்படாததாய். அறுவதாய் இந்த மும்மலங்களிலே மாயை நமக்கு ஒருவாறு புலப்படுகிறது. மாயை இந்த உலக அமைப்பை உடம்பை வைத்து மாயை இருப்பதை ஒருவாறு நாம் தெளியலாம். எனவே மாயை ஒருவாறு நமக்கு புலப்படும். இந்த வினை இருக்கிறதே இது புலப்படுவது எளிதன்று, இது மிக புலப்படாது. அதை காட்டிலும் புலப்படாதது இது என்றால் அதுதான் ஆணவ மலன்தான், மிக மிக புலப்படாதது. எனவே மாயை புலப்படக்கூடியது இறைவனுடைய ஆணையினாலே. ஆக எத்தனை முறை சொல்லுகிறார், அறந்தன் ஆணையினாலே அமர்ந்து செல்லும். எனவே இறைவன் என்ன செய்கிறான், இந்த அருவமாகிய வினைகளை அவரவர் செய்த வினைகளை அறிந்து கூட்டுவிக்கிறான், கீழ்கணக்கு எழுதுகிறான் அல்லவா. நம்முடைய வினைகளை எல்லாம் தொழுது தூமலர் தூவி தொழுது அழுது காமுற்று அறற்றுவாரையும் பெருமான் அறிவான், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் அறிவான், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேங்கிறார்ல. எனவே நம்முடைய கண்மம் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது, கவலைப்பட வேண்டும். தப்பிக்கவா, அத வழிபாடுதான், இறைவனுடைய வழிபாட்டு தான் நம்ம தப்பிக்க. ஆக இறைவன் தான் நம்முடைய கண்மங்களை, இப்ப நல்லது தீயது என்பது வினையில செயலில் ஒன்றும் இல்ல, இறைவன் தான் நாம் செய்கிற செயல்களை இது நல்லது இது தீயது என்று அவன் தான் வகுக்கிறான். அதான் அவன் வகுத்த அறநூல் தான் இது வேதங்கள், அருள் நூல், சிறப்பு நூல்கள். அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட முறையிலே நடப்பது நல்வினை, மாறாக நடந்தால் தீவினை. எனவே இறைவன் இப்படி வகுத்து அதான் வகுத்தான்கிறார் வள்ளுவர். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எனவே இறைவன் தான் நம்முடைய வினைகளை எல்லாம் வகுத்து கொடுக்கிறான், பயனை கொடுக்கிறான். எனவே நேரமாயிற்று, இடைவெளி.